நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திரு ஒரிசா பாலு அவர்களே.
வணக்கம்.
கடல் ஆமைகளை வைத்து தமிழர்களின் தொன்மையை அறியும் முயற்சியில் நீங்கள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டிருக்கின்றீர்கள். அந்த ஆராய்ச்சி பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா?
இப்ப இன்னைக்கு உலக நாடுகள்ல ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக வெவ்வேறு இடங்கள் போகும். அதுல மிக முக்கிய இடம் வந்து மெக்சிகோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கோஸ்டரிக்கான்னு சொல்லுவாங்க. மூணாவது இடம் வந்து நம்மளுடைய இந்திய கடற்கரை, ஒடிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இலங்கை வரைக்கும் வர கடற்கரையில ஆமைகள் முட்டையிட வரும். முட்டையிடம் வந்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகள் மறுபடியும் கடலுக்குள்ள போய் அது வயசான காலத்துல மறுபடியும் இங்க இனப்பெருக்கு வரும். இந்த முறையில தான், இந்த வழியில தான் தமிழர்கள் வந்து உலகம் முழுக்கும் புலம்பெயர்ந்திருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா, இந்த கடல் நீரோட்டில மிதந்துகிட்டு வர ஆமைகளை பின்தொடர்ந்து பாக்குறப்ப அது போன இடங்கள் எல்லாமே தமிழ் பேர் உள்ள ஊர்களா இருக்கு. இது வரைக்கும் 26,000 தமிழ் ஊர் பெயர்கள் உலகம் முழுக்கும் ஆஸ்திரேலியா கடற்கரையில, கொரியா கடற்கரையில, ஜப்பான் கடற்கரையில, அதே மாதிரி அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா கடற்கரையில, ஆப்பிரிக்கா கடற்கரையில, நடுநிலக்காடு கடற்கரையில முழுக்க முழுக்க இந்த ஆமைகள் தொடர்புடைய இடங்கள் எல்லாமே தமிழ் பேர்ல இருக்கு.
ஆஸ்திரேலியாவில் என்னென்ன இடங்கள் இருக்கின்றன?
ஆஸ்திரேலிய கடற்கரையில கூல் என்ற ஊர் பேர் இருக்கு. கூல் என்ற ஊர்ல பழமுடிகள் ஆமையை கும்பிடுறாங்க. தமிழ்நாட்டுல கூல வாணிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூலன்றது வணிகம்ன்ற பொருள் வரும். அந்த அது மாதிரி ரொம்ப வேப்பாங்க. நாங்க செய்யக்கூடிய இடங்கள் பல்லமல்லவா, மண்ணின் கிரீடா, அந்த இடம் எல்லாமே ஆமை தொடர்புடைய இடங்கள் தமிழ் பேரில் இருந்தது. இந்த மாதிரி ஆஸ்திரேலிய கடற்கரை முழுக்க முழுக்க அந்த அதே மாதிரி நியூசிலாந்து கடற்கரை வான்கரைன்ற ஊர் பேர் இருக்கு. இது எல்லாமே கும்பரான்ற ஊர். இது எல்லாமே இந்த ஆமைகள் அங்கிருந்து இங்க இனப்பெருக்கத்துக்கு வர்றது அந்த வழிதான்.
இந்த ஆமைகள் என்ன வழியில் அல்லது என்ன தடத்தில் வேறு இடங்களுக்கு செல்கின்றன?
கடல் நீரோட்டத்துல தான், இந்த கடல் நீரோட்டத்துல தான் பொருள்கள் இடம் பெயர்றது. தேங்காய் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது கடல் நீரோட்டம் தான். இந்த திமிங்கலங்கள், டால்பின்கள், சுறாமீன்கள், இந்த ஆமைகள், இது எல்லாமே நீரோட்டத்துல தான் இடம்பெயர்றது. இந்த நீரோட்டத்துல தான் தமிழர்கள் வந்து கடல் வழியா போனாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு வியப்பா இருக்கும். 72-75 ஈழ மக்கள் புலம்பெயர்ந்த அந்த தன்மையை பாக்குறப்ப இது மின்ன தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து அதே தன்மையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த பாஸ்போர்ட் எல்லாம் இல்லாம வந்து மீனவர்கள் உதவியோட கடல் திகள்ல புலம்பெயர்ந்த தன்மையை பாக்குறப்ப இது முழுக்க நம்முடைய மரபு சார்ந்த தன்மையுடைய தடயமா தான் இது இருக்கு.
கடல் நீரோட்டம் வழியாக எங்கே வரைக்கும் செல்லலாம் என்று உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா?
இப்ப வந்து அந்தமான் பகுதிக்கு போயிட்டா, அந்தமான் பகுதியில இருந்து இவங்க பர்மாக்கு போவாங்க, தாய்லாந்துக்கு போவாங்க, மலேசியா போவாங்க, சிங்கப்பூர் போவாங்க, இந்தோனேஷியா போவாங்க, மறுபடியும் ஆஸ்திரேலியா பகுதி முழுக்க போவாங்க. ஆஸ்திரேலியா பகுதியிலேருந்து நியூசிலாந்து பகுதி, பெரு நாட்டுக்கு போவாங்க, அர்ஜென்டினா வரைக்கும் இவங்க நீரோட்டத்தில் போவாங்க. இந்த பக்கம் வந்து இந்தோனேஷியாலேருந்து ஆரம்பித்து ஜாவாலேருந்து, பிலிப்பைன்ஸ்லேருந்து, சைனாலேருந்து, கொரியாலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதுக்கு மேலே காமக்சான் ஒரு ரஷ்யாவுடைய ஆர்டிக் கண்ட்ரிக்கு கடைசி ஊர் வரைக்கும் போவாங்க. இந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து மெடிட்டரேனியன் சீ போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா பகுதிக்கும் ஆப்பிரிக்கா கடற்கரை முழுக்க சுற்றி வருவாங்க. அப்புறம் மெக்சிகோ பகுதியிலேருந்து நார்வே, ஸ்வீடன், இங்கிலாந்து அந்த பகுதிக்கு கடலில் போவாங்க. அது மாதிரி உலகம் முழுக்க இந்த கடலில் இந்த தமிழர்கள் வந்து இந்த நீரோட்ட வழியில் பின்தொடர்ந்து போயிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருந்தது இந்த கடல் ஆமைகள். குறிப்பாக ஆலிவ் ரெட்லின்னு சொல்லக்கூடிய ஆமை, கிரீன் டட்டர்னு சொல்லக்கூடிய ஆமை, லெதர் பேக் சொல்லக்கூடிய தோணி ஆமை.
நீங்கள் அடிப்படையில் இயற்பியல் கற்றிருக்கின்றீர்கள், பொறியியல் கற்றிருக்கின்றீர்கள், இலத்திரனியல் கருவிகளை திருத்தம் செய்கின்ற பணியில் நீங்கள் பல வருடங்களாக ஈடுபட்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த ஆமைகளை வைத்து ஆய்வில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது?
முதல்ல வந்து நான் ஒரிசா கடற்கரையில ஆமைகளுடைய முதுகுல கருவி பொருத்துற வேலைக்கு போனேன். அந்த சமயத்துலதான் ஆமைகளுடைய குணங்களை நாங்கள் முழுக்க, ஆமைகள் எப்படி போவது, எப்படி வருது, அதோடைய பழக்க வழக்கங்கள் பண்ணப்ப தான் இது இந்த உண்மை தெரிஞ்சுது. அப்போ மீனவர்களோட பேசுகிறப்ப நிறைய மீனவர்கள் எங்களுக்கு கடல் ஆமை தான் வழி காமிக்கும், ஆமை எங்களுக்கு தெய்வம்னு சொன்னதால, இந்த அது இல்லாமல் கோயில்களில் வந்து ஆமை சிற்பங்கள் இருந்ததால், இது ஒட்டுமொத்தமாக ஆமையை பற்றி ஒரு பன்முக பார்வையில் ஆய்வு பண்ணதால் இன்னைக்கு ஆமைகள் தான் உலகின் முதல் கடலோடிகளுக்கு வழிகாட்டியாக இருந்ததுன்றதை நம்மளால் தெளிவாக சொல்ல முடியுது. இந்த 21 வருடமாக ஆமைகளை ஆய்வு பண்ணி, ஆமைகளுடைய நீரோட்டங்களை ஆய்வு பண்ணி, தமிழ் மொழி வந்து உலகம் முழுக்க எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு ஆய்வு பண்ணப்ப உலக இனக்குழுக்கள்ல எப்படி தமிழ் மொழி போச்சு, அந்த மொழி தொடர்பு எப்படி வந்ததுன்னு பாக்குறப்ப கடந்த 500 வருடமா நம்ம இங்க வந்து பிரெஞ்சுக்காரங்களையும், போர்ச்சுகீஸ்காரங்களையும், இங்கிலாந்துக்காரங்களையும், ஜெர்மனியும், ஆலண்டையும் பேசுறோம். அதே மாதிரி தமிழர்கள் 2,500 வருஷம் முன்னி உலகம் முழுக்க போயிருக்காங்க. அதாவது பழங்குடிகள் 40,000 வருஷம் காலத்துல இருந்து தமிழர்களுடைய இடப்பெயர் நடந்திருக்கு.
ஒரு ஆமை இந்த வழியால் தான் போகிறது என்பதை கடலில் எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள்? அந்த ஆராய்ச்சியை நீங்கள் எப்படி செய்தீர்கள்?
இந்த ஆமைக்கு முதுகுல கருவி பொருத்திருப்போம். RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிட்டி டிவைஸ் என்ற கருவி மூலமா அது ஆமை முதுகுல பொருத்தி அது எங்க போகுது எங்க வருதுன்றது சேட்டலைட் மூலமா மானிக்கிறப்ப மிக அழகா ஆமைகளுடைய அந்த திறன் நமக்கு நல்லா தெரியுது. அந்த திறன்ல நம்ம மீனவர்கள் எப்படி போறாங்க வராங்கன்றது தெளிவா தெரியுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இலங்கையிலேருந்து இன்னைக்கும் ஒரிசா வரைக்கும் போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. அப்ப இந்த பாதையில் இந்த நீரோட்ட பாதையில் தான் இவங்க போறாங்க. அப்ப நீரோட்டத்தில் மிதந்துட்டு போற ஆமையை பின்தொடர்ந்து நீங்க போனீங்கன்னா நீங்களும் அதே நீரோட்டத்தில் போயிடலாம். ஒரு நீரோட்டத்தில் ஆமையை பின்தொடர்ந்துன்னா அந்த நீரோட்டத்தில் ஆமை வரலன்னு பரவாயில்ல, நம்ம வந்து தொடர்ந்து போயிட்டு அது நீரோட்டம் வந்து அடுத்த கடற்கரையில் தான் போய் சேரும்.
ஆமை பயணம் செய்வதை வைத்து கணிப்புகளை மேற்கொண்டு தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அபரிமிதமான கடல் சார் அறிவு இருந்திருக்க வேண்டும் இல்லையா?
மிக அருமையான அறிவு. என்ன எந்த நாட்டுக்கு போறோம், எங்க செய்யறோம், என்ன பொருள் வாங்குறோம், என்ன கொண்டு வரோம், தென்மேற்கு பருவ காலத்துல எப்படி போகலாம், வடகிழக்கு பருவ காலத்துல எப்படி திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு மேகங்களை கணிக்கிற ஒரு பழக்கமும், அந்த மாதிரி சூரியனுடைய வட செலவு தென் செலவை கணிக்கிற பழக்கமும், சந்திரனுடைய பௌர்ணமி அமாவாசை அதாவது முழு இரவு இருள் இரவை கணிக்கிற பழக்கமும், பறவைகளுடைய போக்குகளையும், கடலில் இருக்க விலங்குகளுடைய குணத்தை படிக்கிற பழக்கம்ட்டு இவங்க மிக அழகா விலங்குகள் குணங்களை அடிப்படையா வச்சு தமிழர்களுடைய கடல்சார் அறிவு மிக அழகா இருந்தது. ஏன்னா இந்த ஆமையை பயன்படுத்தின முதல் கடல்ல போன மக்கள் வந்து தமிழர்கள் தான் இருக்கிறாங்க இது வரைக்கும். ஏன்னா இந்த ஆய்வு முதல் முதலா நான் பண்ணதால ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் டர்டல் கேரட்டர் பண்ணதால ஆமைகளுடைய கடல் பயணங்கள், அதே சமயத்து கப்பல் ஓட்டிய கடல் பயணங்கள், படகு மிதப்பு முகவை தெப்பம் இது எல்லாவுடைய பயணங்கள் பாக்குறப்ப ஒரு ஒட்டுமொத்த தமிழரின் கடல்சார் வரலாறை அவர்களுடைய அறிவு திறனை அடிப்படையா வச்சு நம்ம மிக அழகா கடைபிடிக்கலாம். ஒரு விஷயம் வந்து வியப்புல இருக்கலாம். ஈழ மக்கள் வந்து உலகத்திலே விலை குறைவான நீர்மூழ்கி கப்பலை அவங்க போர்ல பயன்படுத்துறாங்கன்னா அதற்குரிய அறிவு திறன் எங்கிருந்து வந்தது? முன்னோர்கள் இங்கே உங்களுக்கு தெரியும் உலகத்திலே முத்து குளிக்கிற இடம் தமிழ்நாடும் இலங்கையும் தான். முத்து குளிக்கிறதுக்காக அவங்க நீர்மூழ்கி அந்த காலத்துல நீர்மூழ்கி பெல்ல தான் பயன்படுத்தினாங்க. அதோடைய தொடர்ச்சி தான் ஈழ போர்ல வந்து நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சது. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அந்த தொடர்புடையது ஒரு மிகப்பெரிய நீண்ட கடல்சார் வரலாறை, அதுவும் குறிப்பா கடல்ல முத்து எடுக்கிறதுக்கு கடலுக்கு அடியில வரைக்கும் போற பழக்கம், ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கிற பழக்கம், தோணியில உலகம் முழுக்க போயிட்டு வந்த இந்த மூணு பழக்கம் தான் தமிழர்களை மிக சிறந்த ஒரு கடல்சார் அறிஞர்களாக மாற்றியிருக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ் ஆராய்ச்சியாளர் ஒரிசா பாலு அவர்கள். உங்களுடைய ஆய்வு முடிவுகளை நீங்கள் எப்படி வெளியிட்டு வருகின்றீர்கள்?
இப்ப வந்து இது எல்லாமே கட்டுரைகளா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இது வந்து முழுமையான பதிவா பண்றதால பாடத்திட்டத்துல வரணும்னதால கொஞ்சம் கொஞ்சமா இது என்னுடைய சுய முயற்சியில பண்றதால எனக்கு நேரம் கிடைக்கிறப்பதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இதேவேளை உங்களுடைய ஆய்வுக்கு இந்திய அரசின் உதவியை நீங்கள் நாடவில்லையா?
இல்ல, அரசாங்கத்துக்கு ஒரு புரிதலே இல்லை. அரசாங்கத்துக்கு தமிழ் பற்றிய புரிதலே இல்லை. அதுதான் ஒரு சிக்கலா இருக்கு. தமிழ் இலக்கியங்களை வச்சுதான் தமிழ் வரலாறு பாக்குறாங்க தவிர தமிழருடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் விலங்குகள் மேல் வச்சிருந்த அன்பு, ஏன்னா இன்னைக்கு விலங்குகள் எல்லாம் சதைகளாதான் பாக்குறாங்க. ஆமக்கறி எவ்வளவு இருக்கும், மாட்டுக்கறி எவ்வளவு இருக்கும், அப்படிதான் பாக்குறாங்க. இது வந்து விலங்குகள் வந்து தமிழர்களின் தோழர்கள்ன்ற எண்ணமே இவங்களுக்கு இல்லை. அப்ப புரிதல் இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம எப்படி உதவி கேட்க முடியும்?
அதாவது நீங்கள் முயற்சித்தும் உதவி கிடைக்கவில்லை அப்படியா?
இல்ல, முயற்சி பண்ணோம், யாருக்கும் புரிதல் இல்லை. பல இடங்கள் ஏறி இறங்கினத பின்னணியில்தான் நம்ம வந்து ஆய்வு கட்டுரையா கொடுத்துட்டே வரோம். இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல இன்னைக்கும் ஒரு கடல்சார் துறைன்னு ஒரு முறையா சொல்லக்கூடிய ஒரு 10 பேர் கூட கிடையாது. இந்த துறையெல்லாம் ஒரு சங்கை ஆவணப்படுத்துறதுக்கும் ஒரு கல் நங்கூறு தாங்கப்படுத்தும் இருக்க தவிர உயிரை பணையம் வைத்து கடல்ல போற பழக்கம் இங்கே படிப்புல இருக்கவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு.
அப்படி என்றால் இந்த ஆய்வுக்கு உங்களுக்கு உதவி செய்வது யார்?
இல்ல, இப்பதான் நிறைய மாணவர்கள், நிறைய வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள், அவங்களுடைய துணை இருக்கு. பொருளாதார துணை எனக்கு கிடையாது. இருந்தாலும் வந்து இணையத்தின் மூலமா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
உங்களது வாழ்க்கையின் பெரும்பகுதியை தமிழர்களினதும் தமிழினதும் தொன்மை குறித்த ஆய்விலேயே கழிக்கின்றீர்கள். அப்படி என்றால் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்கிறீர்கள்?
வாழ்வாதாரத்துக்கு வந்து இப்ப நான் என்னுடைய கணினி சார்ந்த அறிவு, இப்ப நீர்மூழ்கி கப்பல் ஒரு திட்டத்தில் நான் இருக்கேன். அதே மாதிரி அந்த கடல்சார் மருத்துவமுக்க தொடர்பான ஆய்வுகள் இருக்கேன். அதனால கொஞ்சம் வாழ்வாதாரத்தை என்னால ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது.
தமிழின் தொன்மை குறித்த ஆய்வுகள் வெவ்வேறு பிரிவினரால் வெவ்வேறு வழிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் உங்களுடைய ஆய்வு சற்று வித்தியாசமானது. இந்த ஆய்வின் முடிவினூடாக நீங்கள் என்னத்தை சாதிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்?
தமிழர்களுடைய அறிவுத்திறனை மறுபடியும் உலக மக்கள் பயன்படுத்தலாம், இதுதான் என்னோட ஆய்வு முடிவு. அதாவது தமிழர்கள் 2000 வருஷம் முன்னே அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்றதை விட இன்று அந்த திறனை மறுபடியும் பயன்படுத்தி தமிழர்கள் கடல்சார் தொழிலின் முனைவர்களாக மாறலாம், கடல்ல வந்து அவருடைய நிபுணத்துவின் மூலமாக கடலுடைய அறிவை உலக மக்களுக்கு தேவையான சிக்கல்களை தீர்க்கலாம், எளிய கடல் வழிகளை மறுபடியும் கண்டுபிடிக்கலாம், கப்பல்களுடைய அந்த செலவுகளை குறைக்கலாம்.
இதேவேளை நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் ஆய்வுக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா?
முதல் தடவை இப்பதான் பாராட்டுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. உதவிகள் இருந்தா நம்மளும் நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் பண்ணி அந்த ஈழப்போர்ல பயன்படுத்தின அதே மாதிரி கப்பல்களை வடிவமைத்து நம்ம வந்து கடல் ஆய்வுகளை பெறலாம். கடல்ல முழுகி போன லெமுரியா குமரிகண்டம் பத்தி ஆய்வு பண்ணலாம். உலக நாடுகள் முழுக்கும் தமிழர்கள் எப்படி போனான்றதை பல முறையில் ஆய்வு பண்ணி பல மக்களுக்கு பயனுள்ளதா பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து அரபியால வந்து இதுக்கு மத்திய திரைக்கடலுக்கு கிரீக்கத்துக்கு புலம்பெயர்ந்தவங்களை பேசுறாங்க. ஆனா ஒரு 30 வருடங்களாக தொடர்ந்து உலகம் முழுக்கும் பயணம் செய்த ஒரு தமிழர்களா நம்ம ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. அந்த மக்களுடைய அந்த வரலாறு முறைப்படியா வெளிப்படுத்துவது மூலமா ஒரு கடலுக்கு பயப்படாதவங்க தமிழர்கள்ன்றதை நம்ம வந்து உறுதி பண்ணலாம். இன்னொரு சில வருடங்களை நிரூபிச்சிருவேன். ஏன்னா இப்ப எனக்கு இது புரிதல் கொண்டவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க.
இன்னும் ஒரு கேள்வி எழுகின்றது, குறிப்பாக தமிழின் தொன்மையை நீங்கள் நிறுவ முற்படுகின்ற போது அது எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைக்கிறீர்கள்?
இப்ப ஏற்றுக்கொள்ள, ஏன்னா தமிழர்களை தமிழர்கள் புரிஞ்சுக்கலே தவிர உலக மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. உலக நாடு முழுக்க தமிழை பத்தி ஒரு ஆய்வு நடந்துட்டு தான் இருக்கு. பல நாட்டு மக்கள், ஈழ மக்களையும் சரி தமிழ் மக்களையும் சரி, அந்த ஒரு புரிதல் வந்திருக்கு. இன்னைக்கு தமிழர்களுக்கும் தனி மரியாதை உலக அரங்கில் இருக்கதான் செய்யுது, அதை நம்மளால மறுக்கவே முடியாது. ஏன்னா நான் என்னுடைய அந்த இன்டர்நேஷனல் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ்ல பார்த்துருக்கேன், வந்தவங்களெல்லாம் தமிழ் மொழியை புகழ்ந்துதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் மொழியை என்னுடைய கருத்தரங்களை திட்டினவங்க யாருமே கிடையாது.
நீங்கள் இந்த ஆய்வின் நிமித்தமாக பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றீர்கள். ஆஸ்திரேலியாவுக்கும் வந்திருக்கிறீர்களா?
இல்ல, வந்தது இல்ல. வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எனக்கு அடுத்த வருடம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆமைகள் பத்தி ஆய்வும் பழங்குடிகள் பத்தி ஆய்வும் ஒன்னா சேர்ந்து செய்ய போறோம். அதுக்காக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சில தமிழ் சங்கங்கள் மூலமா இந்த வாய்ப்பு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வரத்துக்கு.
சரி, இந்த ஆஸ்திரேலிய பழங்குடிகள் சம்பந்தமான ஆய்வினூடாக நீங்கள் எதை நிரூபிக்க போகிறீர்கள்?
எல்லா பழங்குடிகள் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள்ல கடல் ஆமைகள் இருக்கு. குறிப்பா ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வந்து ஆமையை ரொம்ப ரொம்ப விரும்பி அவங்க வந்து ரசிக்கிறவங்க. ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆமைகள் தான் அந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு வந்து விட்டதுன்னு நம்புறாங்க. இந்த ஆஸ்திரேலியா வரக்கூடிய நீரோட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி தொடர்பு இருக்குன்றத தெளிவா கொடுக்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கு வந்த முன்னோர்கள் யாருன்றதை மிக தெளிவா நம்மளால சொல்லலாம். ஆஸ்திரேலியாவுக்கு தமிழ்நாட்டுல இருந்தா வந்தாங்கன்றதை நம்ம வந்து உறுதி செய்யலாம். இந்த ஆஸ்திரேலிய பழங்குடிகள் பேசுற மொழியில தமிழ் மிக அழகா, தொன்மை தமிழ் வந்து மிக அழகா இருக்கு. அப்படி பாக்குறப்ப உலக நாடுகள்ல இந்த குறிப்பா ஆஸ்திரேலியாவோட அதிக தொடர்புடையவர்கள் வந்து தமிழர்கள்ன்றத நம்மளால நல்லா நிரூபிக்க முடியும். அதை பத்தி என்னால ஒரு ஆய்வு கட்டுரையை கொடுக்க முடியும். அந்த ஆய்வு கட்டுரை அந்த மக்களுக்கு பத்தி புரிதலை ஏற்படுத்தும்.
மிக்க நன்றி திரு ஒரிசா பாலு அவர்களே. உங்களது வாழ்வின் பெரும்பகுதியை இந்த ஆய்வுக்காகவே நீங்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது ஆய்வு முடிவுகள் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.